عن ابن عباس رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال العين حق ولو كان شيئا سابق القدر سبقته العين. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல் அய்னு ஹக்குன், கண்ணீர் என்பது, கண் திருஷ்டி என்பது உண்மையானதாகும். வலவுக்கான ஷையுன் சாபகல் கதிர சபக்துஹுல் அய்னு, அல்லாஹுடைய விதியை, கலா கதிரை முந்திச் செல்லுகிற ஒரு விஷயம் இருக்குமானால் அதில் கண்ணீர் என்பதுதான் முந்தி செல்லும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கண் திருஷ்டி என்பது உண்மை என்பதனை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான் மார்க்கம், அது அல்லாத வேறு யாரும் சொன்னதை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் திருஷ்டியை பற்றி நிறைய ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறார்கள். கண்ணீர், கண் திருஷ்டி என்பது உண்மை, அது நடக்கும், அதனால பாதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பல ஹதீஸ்களில் தெளிவுபடுத்தப்பட்டுகிறது. ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யௌமுர்ஹா அன் தஸ்தரிக மினல் ஐனி, கண்ணீர் கண் திருஷ்டி பெற்றவர்களை ஓதி பார்க்கும்படி எங்களுக்கு உத்தரவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதுபோல வேறு ஹதீஸிலே காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமுரனி அன் அஸ்தரிக மினல் ஐனி, ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னை ஓதி பார்க்கும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற ஏராளமான சஹாபாக்கள் கண் திருஷ்டி சம்பந்தமான அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். சிஹா சித்தா என்று சொல்கிற புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, பைஹகி, திருமதி, நசை போன்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இப்படி நிறைய ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே கண் திருஷ்டியை ஒருவன் மறுத்தான் என்று சொன்னால் அவன் காஃபிராகிவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை மறுத்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது வாதிடுபவர்களாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சைக்கு எதிராக சொல்பவர்களாக இருந்தால், அவர்கள் ஹதீஸ்களை மறுக்குகின்ற காஃபிர்களாகி விடுவார்கள். இன்றைக்கு இவர்கள் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கக்கூடிய மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சிலை வணக்கத்தை ஒழிப்பதல்ல, கந்திருஷ்டி இருக்கிறது என்பதை நம்புவது சிறுக்கு அவர்களிடத்தில், சூனியம் இருக்கிறது என்று நம்புவது சிறுக்கு. சூனியம் என்பதை குரான் உறுதிப்படுத்துகிறது, குரானுடைய வசனம் அதை தெளிவுபடுத்துகிறது. ஏராளமான இடங்களிலே அல்லாஹ்வுத்தால சூனியத்தை பற்றி பேசுகிறான், அது இல்லை அப்படின்னு நம்பணுமாமா, அப்பதான் முஸ்லிமா. யாராவது அந்த குரானுடைய வசனத்தை நம்பி சூனியம் இருக்கிறது என்று நம்பினால் அது சிறுக்கான், கந்திருஷ்டி இருக்கிறது என்பதை நம்பினால் அது சிறுக்கான். இந்த சிறுக்கு தான் ஒழிக்கிறதுக்காகவே மாநாடு போட்டிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்திருஷ்டி இருக்கிறது உண்மை என்பதனை பல ஹதீஸ்களே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு நாள் உம்மு சல்மா அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள், அவருடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க வீட்டுக்கு வந்தபோது அங்கே பக்கத்து வீட்டு ஒரு சிறிய பெண் சிறுமி அந்த வீட்டில் இருந்தா. ரசூலுல்லாஹ் அந்த சிறுமியை பார்த்தபோது அந்த சிறுமியினுடைய முகத்தில் ஒரு படர் தாமரையைப் போல சிவப்பு நிறமான ஒரு அடையாளம் இருந்தது. இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மாவிடத்தில் சொன்னார்கள், இந்த சிறுமிக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது போல இருக்கிறது, ஓதி பாருங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உறுதிப்படுத்துகிறார்கள். திருக்குறானிலே கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் குல் ஔது ரப்பில் ஃபலக், குல் ஔது ரப்பில் நாஸ், இந்த இரண்டு வசனங்களுமே கண் திருஷ்டிக்காக வேண்டியும் சூனியத்திற்காக வேண்டியுமே இறக்கப்பட்ட வசனம், வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டிய இறக்கப்பட்ட வசனம் அல்லது சூரா அல்ல. அல்லாஹு தஆலா இரண்டு சூராக்களை, இரண்டு அத்தியாயங்களை குரானிலே இறக்கி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், விதியை முந்துவது என்பது கிடையாது, எந்த செயலும் விதியை முந்தி செல்லாது, அப்படி விதியை கூட தாண்டி செல்லும் என்றிருந்தால் அது கந்திருஷ்டியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு உண்டாகும். பெரிய ஒரு போகிற வழியில ஒரு சஹாபி குளித்துக் கொண்டிருந்தார். சஹல் என்கின்ற அந்த சஹாபி ரொம்ப அழகான தோற்றமுடையவராக இருப்பார். சில நேரங்களில் எந்த மறைப்பும் இல்லாமல் சில பேர் பயப்படுகிட்ட நின்று கிணத்துக்கிட்ட நின்று குளிப்பது போல அவர் கிணத்தடி நின்று குளித்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக போன ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை பார்த்த உடனேயே சொன்னார்கள், இன்று கண்டதை போல நான் இதுவரையிலும் இந்த காட்சியை கண்டதில்லை, கன்னி பெண்களும் கூட இவ்வளவு அழகாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடைய அழகை ரசித்து ரெண்டு வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் அந்த பக்கம் போன உடனேயே சஹல் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் முற்றி கீழே விழுந்து விட்டார்கள், உணர்வே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தாங்க, மயக்க நிலையிலே கிடக்கிறார். உடனே அவரை தூக்கி கொண்டு ரசூலுல்லா இடத்திலே வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த உடனே கேட்டார்கள், இவருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் குளித்திருக் கொண்டிருந்தார், திடீரென மயக்கம் முற்றி கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னபோது ஏதாவது கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யார சூழல்லா என்று அவர்கள் பதில் சொல்ல, இப்படியானால் யாரு கண் போட்டிருப்பார்கள் என்று கேட்டார்கள். அப்ப அந்த சஹாபாக்களிலே சிலர்கள் சொன்னார்கள், இவர் குளித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு வழி கடந்து போனார்கள், அவராகத்தான் இருக்க முடியும், நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு வரவழைக்கப்பட்டார்கள். இவர் குளித்துக் கொண்டிருக்கிற போது ஏதாவது பார்த்து சொன்னீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யார சொல்லா, நான் இப்படி சொன்னேன் என்று சொன்னபோது அவரை கடுமையாக கடிந்து கொண்டார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? உங்களது சகோதரர்களை நீங்கள் கண் திருஷ்டியின் மூலமாக கொண்டு விடுவீர்கள் போல் இருக்கிறதே அப்படின்னு கேட்டாங்க. கண் திருஷ்டிக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது, கொன்று விடுவீர்கள் போல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு ஒருவருடைய அழகை பார்க்கிற போது ஒருவருடைய திறமையை பார்க்கிற போது பாரக்கல்லாஹு லஹு, அல்லாஹ் உனக்கு அவருக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லியிருக்க கூடாதா? அப்படி சொல்லியிருந்தால் அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காதே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு சிகிச்சையாக ஆமீர் அல்லாஹ் தலான் போய் ஒழுவு செய்ய சொன்னார்கள். அவர் ஒழுவு செய்தார். அதுக்கு பிறகு அவருடைய முழங்காலையும் அவருடைய ஆடைகளிலே உள்பகுதியும் எல்லாம் கழுகி அந்த தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். அந்த தண்ணீரை கொண்டு வந்த பின்னால் அதனை சஹல் ரலியல்லாஹு தன்னுடைய முகத்திலே அந்த தண்ணீரை தெளித்து விட்டார்கள். சஹல் ரலியல்லாஹு மயக்கத்திலிருந்து எழுந்தார்கள். இந்த ஹதீஸ்கள்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் ஹதீஸிலே வருகின்ற விஷயங்கள் எல்லாம் மறுத்து நாங்க சொல்றதுதான் இஸ்லாம், எங்களுடைய கொள்கைக்கு வராதவங்க அத்தனை பேருமே முஷ்ரிக்கு என்று சொன்னால் இவர்களுடைய நிலை எங்க இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் நம்பியிருந்தோம், ஏதாவது காலத்தில் கிட்டத்தட்ட 600-700 வருஷங்களுக்கு முன்னால் முகமது அப்துல் வஹாபு நஜிதி என்று சொல்லுகிற ஒருவன் இது போன்ற ஒரு வஹாபி இயக்கத்தை தோற்றுவித்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கி புரட்சி செய்து அவர்கள் தங்களுடைய கொள்கையை ஸ்தாபித்தார்கள். அது மாதிரி அதுக்கு பிறகு நிறைய வழிகேடர்கள் வந்தார்கள். ஆனால் சிலர்களை காதியானி போன்ற சிலர்களை தெளிவாக விளங்கிக் கொண்டு, ஏன்னா அவன் தன்னை ரசூல் என்று சொன்னதினால் தெளிவாக சமுதாயம் விளங்கிக் கொண்டு அவரை காபிர் என்பதாக வேண்டி ஒதுக்கிவிட்டது. ஆரம்ப காலத்திலே இருந்தே கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களை மதமாற்றம் செய்வதற்கான திட்டங்களை போட்டு நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் முஸ்லிம்களை எப்படி மதமாற்றம் செய்வது என்கின்ற முயற்சியில சூழ்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் யாராவது மதம் மாறி இந்து மதத்துக்கு போய்விட்டால் அவர்களுக்கு நீங்கள் என்ன ஸ்தானம் கொடுப்பீர்கள் என்று ஒருவர் கேட்கிறார். என கிறிஸ்தவர்கள் வந்துவிட்டால் அவர் தலித்துகள் தான். அதுபோல யாரு கிறிஸ்தவ மதத்திலே சேர்ந்தாலும் கிறிஸ்தவர்கள் தலித்து பிரிவில் தான் வைத்திருப்பார்கள். இந்துக்கள் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி. ஆனால் இந்துக்களிடத்திலே பிரமாணர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாங்க முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து எங்க மதத்துக்கு மாறிட்டா அவங்களுக்கு பிரமாணிய அந்தஸ்து கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களை மாதிரி தலித்துகளை மாதிரி வச்சிருக்க மாட்டோம், பிரமாணிய அந்தஸ்து கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம்களை மதமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இவர்கள் தன்னை ரசூல் என்று சொல்லவில்லை, அந்த அளவுக்கு துணிச்சல் வரவில்லை. வேறு ஏதாவது ஒன்று சொன்னால் இந்த சமுதாயம் நல்ல விளங்கிக் கொள்ளும் என்ற காரணத்தினால் முஸ்லிம்களிலே ஒரு பிரிவினரை தன்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை அப்படியே கொண்டு போய் முருத்தத்தாக ஆக்கி இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றி விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அதற்கான திட்டம் தானோ இது என்கின்ற சிந்தனை ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மன்னர் அக்பருடைய காலத்தில் அவர் இந்த மாதிரி செய்தார். ஆனால் சமுதாயம் அதை தெளிவாக அடையாளம் கொண்டு விட்டது. மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை சட்டத்திட்டங்களை எடுத்து இஸ்லாமிய சட்டத்திட்டங்களையும் கலந்து தீன இலாகி என்று ஒரு மதத்தை உருவாக்கினார். அது அழிந்து போய்விட்டது. அது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது சிறுக்கு இது சிறுக்கு இது சிறுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை குர்ஆனிலும் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை மறுத்து ஹதீஸுகளை சரியான, அதாவது ஹதீஸுகளில சந்தேகத்திற்கிடமில்லாத ஹதீஸுகள் என்று இருக்கிறது. சந்தேகத்திற்கு அறவே இடமில்லை. அது மாதிரி ஹதீசுகளை கட்டுப்பட்டவை தான் நான் சொன்ன ஹதீசுகள் எல்லாம். அந்த மாதிரி ஹதீசுகளையும் மறுத்து மறுத்து இதெல்லாம் மறுக்கிறது மட்டுமல்ல, இந்த ஹதீசுகளின்படி யார் நம்புகிறார்களோ அவர்களும் முஷ்ரிக் என்று சொன்னால் நிலைமை என்னவாகும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இது எங்க கொண்டு சேர்க்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல்ல நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நமக்கு எப்படி கற்று தந்திருக்கிறார்கள், எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள், அதுதான் மார்க்கம். அவர்களிலேயே போது சில பேர்களுக்கு பொறி தட்டி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக கூடயே இருந்து கொண்டிருந்தவர்கள், என்னடா இவன் போற போக்கு ஒரு மாதிரி இருக்க, என்னென்னமோ சொன்னா சஹாபாக்களை பின்பற்றாதன்னு சொன்னா நம்பணும், இமாம்களை பின்பற்றாதன்னு சொன்னா நம்பணும், அது கூடாது இது கூடாது நல்லா சொன்னா நம்பணும். கடைசியில பார்த்து இப்ப ஹதீசுகள் இல்ல, குரான்ல வசனங்களே சில வசனங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுகிற போது இவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் என்று யோசிக்க ஆரம்பித்து அதிலிருந்து விலகுகிற கூட்டம் விலகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று எத்தனை பேர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட வேண்டும். இவர்களுக்கு எந்த வகையிலான ஒத்தாசையும் இருந்துவிடக்கூடாது, எந்த வகையிலான ஒத்துழைப்பும் செய்துவிடக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு ரூபாயை நீங்கள் செலவு செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன்னா நம்ம எதுக்காக செலவு செய்ய, இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களுக்காக செலவு செய்கிறோம். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த கூட்டத்தாரிடம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து தந்திருவானாக.